பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அந்த ஊர் பள்ளியில் ஓர் இளம் பெண் புதிதாக வேலைக்குச் சேர்ந்தார். அந்த வார இறுதியில் பள்ளியின் நிர்வாகி அவரை அழைத்து கூடுதலாக ஒரு பணியை அவரிடம் கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் அருகிலிருந்த மருத்துவமனைக்குச் சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதே அந்த பணி. புதிதாக வேலைக்குச் சேர்ந்தவர் என்பதால் நிர்வாகி சொன்னதற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த இளம்பெண் அடுத்த நாள் மருத்துவமனைக்குச் சென்றார். படுக்கையில் கிடந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அவருக்கு பெரும் அதிர்ச்சி. ஒரு தீ விபத்தால் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான் அந்த சிறுவன். இவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டுமா என்று அந்த இளம்பெண்ணின் மனம் தடுமாறியது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்பதால் அவனுக்கு அரை மணி நேரம் கணக்கு பாடம் சொல்லித்தந்தார். தீ காயங்களுடன் கிடந்த அவனை நிமிர்ந்து பார்க்கவும் தைரியமில்லாமல் ஏதோ சமாளித்து அவனுக்கு பாடம் சொல்லித்தந்தார் அந்த இளம்பெண். வேதனையில் முனகிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் அவ்வப்போது தலையை ஆட்டினான். மீண்டும் அடுத்த ஞாயிறு வருவதாக சொல்லி புறப்பட்டார் அந்த இளம்பெண். அடுத்த ஞாயிறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியபடியே அவர் வீட்டுக்குத் திரும்பினார். இருந்தாலும் அடுத்த ஞாயிறு வந்தபோது அந்த இளம்பெண் சிறுவனை பார்க்க எண்ணினார். அவனுக்கு பாடம் சொல்லித்தரவில்லை என்றாலும் அவனை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது அவருக்கு. அவர் அங்கு சென்றபோது மருத்துவமனை வாசலிலேயே அந்த சிறுவனுடைய அம்மா அந்த இளம்பெண்ணை சந்தித்தார்.
நீங்கள்தான் என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி தந்தீர்களா
என்று கேட்டார். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தந்தது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல் என்பதை அந்த தாய் தன்னிடம் சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்த்து அந்த இளம்பெண் பயந்தார்.
கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் தான் நான் அப்படி செய்தேன்
என்று தயங்கி தயங்கி அந்த இளம்பெண் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த தாயோ இளம்பெண்ணின் கரங்களை இறுகப் பற்றிக் கொண்டார். அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
நீங்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது
என்று அந்த தாய் சொன்னதும் இளம்பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தாய் தொடர்ந்தார்.
சென்ற ஞாயிறு நீங்கள் வருவதற்கு முன் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அவனே தீர்மானித்து விட்டான். எனவே உண்ண மறுத்தான், மருந்து சாப்பிட மறுத்தான். ஆனால் நீங்கள் கணக்கு பாடம் சொல்லித்தந்த நாளிலிருந்து என் மகனிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர ஓர் ஆசிரியரை என் பள்ளி அனுப்பியுள்ளது என்றால் நான் கட்டாயம் மீண்டும் பிழைத்தெழுந்து பள்ளிக்கு திரும்புவேன் என்று என் பள்ளியில் உள்ளவர்கள் நம்புகின்றார்கள் என்றுதானே அர்த்தம் என்று என் மகன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். நீங்கள் வந்து சென்ற நாளிலிருந்து தான் பிழைத்துக் கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என் மகனுக்கு பிறந்து விட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவனிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்களைக் கண்டு டாக்டர்களே ஆச்சரியப்படுகின்றனர். எல்லாம் நீங்கள் செய்த அற்புதம்
என்று அந்த தாய் கண்ணீரோடு சொல்ல சொல்ல அந்த இளம்பெண்ணின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அன்பு இதயங்களே, ஒருவர் குணமடைவது அவரது ஆழ் மனதில் எழும் நம்பிக்கையில் ஆரம்பமாகின்றது என்ற உண்மை இந்த கதையில் வெளிச்சமாகின்றது. இதையே இன்றைய ஞாயிறு வாசகங்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, நமது நோய்கள் குணமாவதற்கு காரணங்கள் என்னென்ன? மருந்து, மாத்திரை, மருத்துவ சிகிச்சை இவற்றால் மட்டும் ஒருவர் குணமாக முடியாது. குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் அவர் குணம் பெறுவதற்கான முதல் படி. அந்த நம்பிக்கை ஒருவர் மனதில் தோன்றுவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இவற்றில் எதிர்பாராத வழிகளும் இருக்கும். தீ காயங்களுடன் போராடி மனமெறுத்து மரண வாயிலை நெருங்கிவிட்ட அச்சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வந்த ஆசிரியர் அவரையும் அறியாமல் குணமாகும் வழியை உருவாக்கவில்லையா? அதுபோல
அன்பு இதயங்களே, குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாதபோது நலம் அடைவது கடினமாகின்றது. முடிவில் இயலாமலும் போகலாம். நம்பிக்கையற்ற நிலையில் நமக்குள் உருவாகும் மன அழுத்தங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு காட்டுகின்றது. யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் துன்பங்களால் நொறுங்கிப்போன ஒருவரது உள்ளத்திலிருந்து எழும் அவலக் குரலாக ஒலிக்கின்றது.
யோபு நூல் பிரிவு 7. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன்.
அன்பு இதயங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த வரிகளை நம்மில் பலர் பல நேரங்களில் பலவிதங்களில் சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? துன்பங்கள் நம் வாழ்வை நிரப்பும் போது நம்மிடமிருந்து முதலில் விடைபெறுவன எவை? உணவும் உறக்கமும். துன்பம் ஒரு சூறாவளி போல நம்மை தாக்கும்போது, வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்தைப் போல, சுழல் காற்றில் சிக்கிய ஒரு சருகைப் போல, புயலில் சிக்கிய படகைப் போல என்றெல்லாம் நாம் நம்மையே உருவகப்படுத்திக் கொள்கின்றோம். துன்பங்களால் நிலைக்குலைந்து அலைப்பாயும் வாழ்வை யோபும் ஓர் உருவகத்தால் கூறியுள்ளார்.
என் நாட்கள் தரையின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன
என்று அவர் கூறியுள்ளார். எனதருமை அன்புள்ளங்களை, உருவகங்களில் நாம் பேசிக் கொண்டிருப்பதால் மற்றும் ஓர் உருவகத்தையும் நாம் சிந்தித்துப் பார்க்கலாம். துன்பம் புதைமணலைப் போன்றது. புதைமணலில் சிக்கியவர்கள் புதைமணலிலேயே தங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தி அங்கேயே தங்கி போராடிக் கொண்டிருந்தால் அந்த புதைமணலுக்குள் இன்னும் ஆழமாக புதைந்து போகும் ஆபத்து உண்டு. புதைமணலிலிருந்து நாம் கரையேற வேண்டுமென்றால் உறுதியான ஓரிடத்தில் நிற்கும் மற்றொருவரின் உதவி நமக்குத் தேவை. அவர் நமது கரம் பற்றி நம்மை மேலே இழுத்தால் நாம் அங்கிருந்து வெளியேற முடியும்.
ஆண்புள்ளங்களே, துன்பம் என்ற புதைமணலில் சிக்கியிருந்த யோபு அங்கேயே தங்கிவிடவில்லை. இறைவன் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அவரை புதை மணலிலிருந்து விடுவித்து உறுதியான பாறையின் மீது நிறுத்தியது என்பதை நாம் அறிவோம். யோபைப் போல இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உடல் நோயாலும் மனநோயாலும் பாதிக்கப்பட்ட பலருக்கு இயேசு குணமளிக்கும் நிகழ்ச்சியை மார்க்கு நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம். ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் தீயாவி பிடித்த ஒருவரை குணமாக்கிய புதுமையை சென்ற ஞாயிறு வாசித்தோம். அதே ஓய்வு நாளில் பேதுருவின் இல்லத்தில் குணமளிக்கும் புதுமைகளை இயேசு தொடர்வதை இன்றைய நற்செய்தியாக வாசிக்கின்றோம்.
அருள் நிறைவேயன் ஆண்டவனே, அகிலத்தை ஆளும் அன்புருவே, ஆதியும் அந்தமும் ஆனவனே, அருள் மழை பொழிந்தின்னை காத்திடுமே.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் இரு பகுதிகள் நமது கவனத்தை ஈர்க்கின்றன. குணமளிக்கும் இந்த புதுமைகளை ஓய்வு நாளில் இயேசு செய்தார். ஓய்வு நாளன்று எந்த வேலையும் செய்யக்கூடாது என்ற முக்கியமான சட்டத்தை இயேசு மீறினார். மனிதரை குணமாக்க எந்த சட்டத்தையும் மீறலாம் என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். இன்றைய நற்செய்தியில் நம் கவனத்தை ஈர்க்கும் இரண்டாவது பகுதி இதோ.
மார்க் நற்செய்தி பிரிவு 1. மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை.
அன்பு இதயங்களே, சீமோனின் மாமியார் குணமான செய்தி அந்த ஊரில் காட்டுத்தீயைப் போல் பரவியதால் ஊர் முழுவதும் திரண்டு வந்திருந்தது. குணமளிப்பது கடவுளே ஆனாலும் இயேசுவே ஆனாலும் அந்த குணமளிக்கும் ஊற்றை நாடி வருவது நமது கடமை. குணம் பெற வேண்டும் என்ற ஆவல், குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஆகியவை இல்லாதபோது குணம் பெறுவது கடினம். அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் சக்தியை பற்றி அன்றுதான் அந்த ஊர் மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் தீய ஆவிகளுக்கோ அவர் யார் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது. இப்படி தனது வலிமையும் புகழும் வளர்ந்து வருவது இயேசுவை எள்ளளவும் பாதிக்கவில்லை. எவ்வித புகழையும் தேடாமல் அவர் அமைதியாக தன் பணிகளை தொடர்ந்தார். பலனையோ புகழையோ எதிர்பாராமல் பணிகள் செய்வோரை பற்றி சிந்திக்கும் போது கதையொன்று நினைவுக்கு வருகின்றது.
மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்வதையே தன் வாழ்வின் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஒரு மகானுக்கு முன் இறைவன் தோன்றினார். அந்த மகானின் அற்புத வாழ்வுக்கு பரிசாக அவருக்கு பிடித்த ஒரு வரத்தை கேட்கச் சொன்னார் இறைவன். தனக்கு எதுவும் வேண்டாம் என்று அந்த மகான் மறுத்தார். இருந்தாலும் இறைவன் விடுவதாகத் தெரியவில்லை. இறுதியாக அந்த மகான், "இறைவா, என் நிழலைத் தொடும் அனைவரும் குணம்பெறும்படி வரம் தாரும்" என்று கேட்டார். இறைவன் அந்த வரத்தை மகிழ்வோடு தருவதாகச் சொன்னார். உடனே மகான் ஒரு நிபந்தனையைச் சொன்னார். "எப்போதெல்லாம் என் நிழல் எனக்கு பின்னே விழுகின்றதோ அந்த நிழலுக்கு மட்டுமே இந்த சக்தியை நீர் தர வேண்டும்" என்று அந்த மகான் வேண்டிக் கொண்டார்.
அன்பு இதயங்களே, நாம் இன்று இறைவனிடம் மூன்று வரங்களுக்காக மன்றாடுவோம். முதலில் குணம் பெற வேண்டும் என்ற நிலையில் நாமோ அல்லது நமக்கு நெருங்கிய உறவுகளோ இருந்தால் நாம் குணம் பெறுவோம், அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இரண்டாவது, தீயில் வெந்து கிடந்த சிறுவன் குணமாவதற்கு உதவிகள் செய்கின்றோம் என்பதையே தெரியாமல் உதவி செய்த அந்த இளம் பெண்ணைப் போல தனக்கு பின்விழும் நிழலால் மக்கள் குணம்பெற வேண்டும் என்று விரும்பிய அந்த மகானைப் போல எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு நன்மைகள் செய்யும் மனநிலையை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம்.
இறுதியாக அன்புள்ளங்களே, நலமளிக்கும் பணிகளுக்கு இடையூறாக வரும் சட்டங்களையெல்லாம் தாண்டி நமது பணிகளை தொடரும் உறுதி நமக்குள் உருவாக வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.